الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال نبينا صلى الله عليه وسلم إن الحياء والإيمان قرناء معا فإذا رفع أحدهما رفع الآخر أو كما قال صلى الله عليه وسلم பெருமதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, இந்த மகளிர் அரபுக் கல்லூரியின் அதிபர் அவர்களே, ஏனைய நிர்வாக பிரமுகர்களே, சமுதாய பிரமுகர்களே, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே இஸ்லாமிய கல்வி போதிக்கப்படக்கூடிய இந்த புனித கலாசாலையின் கட்டிட திறப்பு விழாவிலே தீனின் பற்றோடு மார்க்க கல்வியின் வேட்கையோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஆண்களும் பெண்களுமாக, அறிஞர்களும் ஏனைய சகோதரர்களும் குழுமியிருக்கிறோம். இந்த இடத்தில் உங்களுடைய கவனத்திற்கு சில விடயங்களை கொண்டு வந்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் அவர்கள் தெளிவான முறையிலே இதை சொல்லி காட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு கலாசாலை தேவைதானா, இதனுடைய அவசியம் என்ன ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்றார்கள் இதனுடைய அவசியத்தை பற்றி. இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த புனித இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வளர்ப்பதற்காக ஆண்கள் எந்த அளவுக்கு தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்திருக்கிறார்களோ அதற்கு ஈடாக பெண்களும், நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, எங்களுக்கும் இந்த தீனுக்காக அர்ப்பணிக்க தியாகம் செய்ய இயலும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆண்களின் பங்களிப்புகளை போன்றே பெண்களின் பங்களிப்புகளும் மகத்தானது என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இந்த செய்தியை, வஹியை சுமந்த நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருந்தது யார்? அன்றைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமைக்கு, அவர்களின் மனக்காயத்திற்கு மருந்தாக, அவர்களுடைய அந்த உள்ளத்திற்கு தைரியமூட்டக்கூடிய உரமாக இருந்தவர்கள்
அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பதை யாரும் மறந்து விட இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய செய்தியை வஹியை சுமந்துவிட்டு தங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள். உடலெல்லாம் நடுக்கத்தோடு வருகிறார்கள். வரும்பொழுதே சொல்லிக் கொண்டு வந்தார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய கணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்தி விடுகிறார்கள். அவர்களுக்கு அருகிலே இருந்து ஆறுதல் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சமாதானம் அடைந்ததற்கு பிறகு விவரத்தை கேட்கிறார்கள், என்ன நடந்தது என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேனா, இந்த பொறுப்பை என்னால் சுமக்க இயலுமா, இல்லை என் உயிர் பிரிந்து விடுமா என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருந்தவர்கள் ஒரு பெண்மணிதான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா வல்லாஹி லா யுஸீக்கல்லாஹு அபதா, இல்லை ஒரு பொழுதும் அப்படி இல்லை, அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை எடுத்து சொல்கிறார்கள், நபிசல்ல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்து சொல்கிறார்கள், இன்னக லதஸிலுர் ரஹிம வதஹ்மிலுல் கல்ல வதுக்ஸிபுல் மஅதூம் வதுஈனு அலா நவாயிபில் ஹக், நீங்கள் சொந்த பந்தத்தை அனுசரித்து நடக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்கள், சத்தியமான காரியங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறீர்கள், இப்படிப்பட்ட உங்களை ஒருபொழுதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக ஆறுதல் சொல்லி இந்த தீனுடைய வேலை சிறப்பதற்கு, அவர்களுடைய பணி சரியான முறையில் தொய்வில்லாமல் எந்தவிதமான தடையில்லாமல் நடப்பதற்கு ஒரு பெண்மணிதான் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார், மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, மக்காவிலே சொல்லப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த மிகப்பெரிய சீமாட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட திருமண வாழ்க்கை பந்தத்திலே இணைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய பலனாக மிகப்பெரிய அறிவாளியாக மாறிவிடுகிறார்கள், ஒரு மதியூகியாக மாறிவிடுகிறார்கள், ஒரு நுட்பமான அறிவாற்றல் மிக்கவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கஷ்டமான நேரத்தில் எப்படி சமாளிக்க வேண்டும், இந்த தீனின் இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு நான் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிய ஒரு புத்திசாலி பெண்ணாக மாறிவிடுகிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கஷ்டமான நேரத்திலே ஆறுதல் சொல்லி இந்த தீனுடைய பணி சிறப்பதற்கு, இந்த தீன் இந்த உலகத்தில் வளர்வதற்கு மிக உறுதுணையாக முதலாவது பெண்மணிதான் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிட முடியாது. அதோடு விட்டார்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாருங்கள் இதை பற்றி இன்னும் தெளிவாக நாம் பேசுவோம். தன்னுடைய ஒரு உறவினர்கிட்ட கொண்டு போறாங்க, வரக்கத்து விடு நௌஃபல்கிட்ட கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு, இந்த தீனுடைய தாவாவினுடைய பணி சிறப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர்களை மறக்கவே இல்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற நிலை வரைக்கும், அந்த நேரம் வர்ற வரைக்கும் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருந்தார்கள். காரணம், அவர்கள் தீனுக்காக செய்த அந்த அர்ப்பணிப்பும் தியாகமும், தன் செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கியதோடு தன் கணவருடைய அந்த தீனுடைய அந்த உழைப்புக்காக, தீனுடைய வளர்ச்சிக்காக தன் அறிவையும் தன் சிந்தனையையும் தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய அனைத்து விதமான ஆதரவுகளையும் வழங்கியவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்த பெண்களில் அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறிய வயதிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் சுமார் 9 ஆண்டு காலம் பெருமானார் அவர்களுடைய புனித இல்வாழ்க்கையிலே இணைந்திருந்தவர்கள். இன்றைக்கு நமக்கு தேவையான குடும்பவியல் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான சட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, தங்களுடைய குடும்பத்திலே மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டிலே அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, இந்த அறிவும் இந்த தெளிவும் இந்த பெண்மணி அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 9 ஆண்டுகால வாழ்க்கை, இந்த 9 ஆண்டுகால வாழ்க்கையில் அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக, எப்படிப்பட்ட உயர்ந்த அறிவு நிறைந்தவர்களாக மாறினார்கள், குர்ஆனை முழுமையான முறையில் மனனம் செய்த ஹாஃபிலாவாக மாறினார்கள், குர்ஆனுக்கு மிகப்பெரும் விளக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்தால் கூட இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு என்ன கருத்து என்று சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குர்ஆனின் விரிவுரையாளராக மாறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை, எண்ணற்ற மார்க்கத்தினுடைய சட்டங்களை மனனம் செய்த மிகப்பெரிய முஹத்திஸாக, ஹதீசு கலையை மிக கற்றறிந்த ஒரு ஹதீசு விரிவுரையாளராக மாறினார்கள். மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபத்வாவை வழங்கக்கூடிய மார்க்க தீர்ப்பு வல்லுநராக அவர்கள் மாறி, எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த நல்லொழுக்கம் உள்ள இந்த உலகத்தின் பெண்களுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி அவர்களுடைய அந்த உயர்வை பற்றி சுமார் 12 வசனங்களை இறக்கி அவர்களுடைய உயர்வை விரிவுபடுத்தும் அளவிற்கு ஒரு சிறந்த நல்ல பெண்மணியாக இந்த சமுதாய பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய, இல்லை இந்த உலக பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இந்த 9 வருட வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இஸ்லாத்தினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் பெண்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகளை ஒருபொழுதும் நாம் மறந்துவிட முடியாது. பெரும் மேதைகளை எடுத்துக்கொள்வோம், உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவாளிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்திற்கு இந்த தீனிற்கு இப்படிப்பட்ட அறிவாளிகள் உருவானதின் பின்னணியில் அவர்களுடைய தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு பெண் நபியாக இருக்கவும் இயலாது, அதே நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு நபியின் மனைவியும் அல்ல, ஆனால் ஒரு நல்ல அடியாருடைய மனைவி. ஒரு நல்லடியாரின் மனைவியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த தீனுடைய பற்று அதன் விளைவாக சமுதாயத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம் இதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆலு இம்ரான், இம்ரானின் சந்ததிகள் என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். இம்ரான் என்பவர் யார், ஒரு நல்லடியார், அல்லாஹுவினுடைய ஒரு நல்லடியார், ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகலை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இம்ரான் என்பவர்களும் சொந்த சகோதரிகளை மனமுடித்திருக்கிறார்கள், இரு சகோதரிகளை மனமுடித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இம்ரான் மரணித்து விடுகிறார். இம்ரானுடைய மனைவி இம்ராத்து இம்ரான் அவங்க நியத் வைக்கிறாங்க, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த தீனுடைய விஷயத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட முனைப்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவங்க நியத் வைக்கிறாங்க, இது காலத் இம்ராத்து இம்ரான ரப்பி இன்னி நகர்த்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரா, குழந்தை கிடைக்க இருக்கிறது, கருவுற்றிருக்கிறார், அந்த நேரத்தில் கணவன் இல்லை, தகப்பன் பிள்ளையின் தகப்பன் மரணித்து விட்டார். இந்த பெண் நியத்து வைக்கிறார், என்ன சொல்கிறார்கள், இறைவா என் வயிற்றில் பிறக்கும் இந்த குழந்தையை இந்த வளரக்கூடிய இந்த குழந்தையை நான் அல்லாஹுக்காக, தீனுக்காக, பைத்துல் மக்தீஸின் சேவைக்காக நான் அவளை, நான் அந்த பிள்ளையை நான் உரிமையிட்டு விட்டேன், நான் வக்ஃபு செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். குழந்தை கிடைக்கிறது, ஆண் குழந்தை கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் கிடைத்தது பெண் குழந்தை. ஆனால் அந்த பெண்மணி அதற்காக மனம் தளர்ந்து விடவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய நீயத்தை பார்த்தான், அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தான். அந்த பெண் இந்த தீனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற அந்த சேவையின், அந்த இஹ்லாஸின் தன்மையை அல்லாஹ் பார்த்தான். அலப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசனின், இந்த பெண் குழந்தை தான் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பரிசுத்தமான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தை தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்திலேயே அற்புதமான முறையில் அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிப்படுத்தினான். கணவனின் துணை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிள்ளையாக கொடுத்தான். ஒரு தலை சிறந்த நபி, அல்லாஹுவினுடைய தலை சிறந்த ஒரு அடியார், ஒரு நபி இந்த பெண் குழந்தையின் வயிற்றிலிருந்து பிறக்கிறார்கள். இதனுடைய பின்னணி யார் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இம்ரானுடைய மனைவி அவர்களிடத்தில் இருந்த அந்த உணர்வும் இஹ்லாஸான தீனுடைய பற்றும்தான். பெரியவர்களை எடுத்துக்கொண்டார், பெரும் இமாம்கள் மேதைகளை எடுத்துக்கொண்டார். அந்த இமாம்களும் மேதைகளும் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு அவர்களுடைய தாய்மார்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்றைக்கு நாம் எல்லாம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸினுடைய துறையிலே அவர்களுக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு, குர்ஆனுடைய விளக்கத்தில் இருந்து அவர்களுக்குரிய ஆழ்ந்த அறிவு, மார்க்கத்தினுடைய சட்டத்துறையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவு, இதை பார்த்து வியந்து போகிறோம், ஆச்சரியமடைகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை தனக்கு பிரயோஜனமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உருவாகுவதற்கு பின்னணியில் தன்னை மெழுகுவர்த்தியாக ஆக்கிக் கொண்ட அந்த தியாக செம்மல் யார் என்று சொன்னால், அந்த ஏழை விதவை தாய். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஸஹீஹுல் புகாரி அசஹுல் குதுபி பாத கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு உலகத்திலேயே மிகச் சரியான சஹீஹான கிரந்தம் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட அந்த புகாரி, ஸஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் பிறக்கும் பொழுது பிறவி குருடராக பிறக்கிறார்கள், கண் பார்வையற்றவராக பிறக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் ஏழை விதவை தாய், கணவன் இறந்து விடுகிறார், இந்த சின்ன குழந்தையை வைத்திருக்கிறார்கள். வசதி இல்லாத பெண்மணி, ஆனால் உள்ளத்தில் தீனுடைய பற்று இருந்தது, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தன் பிள்ளையை இந்த தீனுக்காக, அல்லாஹுக்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. துவா செய்தார்கள், துவா செய்கிறார்கள், துவா செய்கிறார்கள். கிட்டத்தட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 6 வயது ஆகிவிட்டது, அதுவரைக்கும் பார்வை கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் கனவிலே காண்கிறார்கள், செய்துனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் சுப செய்தி சொன்னார்கள், தாயே இனி நீ கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உன் மகனுக்கு பார்வையை கொடுத்து விட்டான். விழித்து பார்க்கிறார்கள், கண் பார்வை கிடைத்திருக்கிறது இமாம் புகாரி. அதற்கு பிறகு கல்வி கடலிலே அவர்கள் நீந்தி செல்கிறார்கள். ஹதீஸ் துறையிலே அமீருல் முஃமினீன் பில் ஹதீஸ், ஹதீஸில் மிகப்பெரிய அமீருல் முஃமினீனாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அவர்களுடைய தாயார்தான். இப்படி சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே நிறைய எடுத்துக்கொண்டே போகலாம். வீரர்களின் வரலாறு வேண்டுமா? அந்த பின்னணியில் தாயார் இருந்திருக்கிறார்கள். அறிஞர்களின் வரலாறை எடுத்துக்கொண்டால் அவர்களை உருவாக்குவதில் தாயார் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிகளை உருவாக்குவதுதான், இந்த பெண்மணிகளின் மூலமாக, அவர்கள் கற்ற கல்வியின் மூலமாக, அவர்களுடைய அந்த அவர்களை சரியான முறையில் நல்லொழுக்க பாதையில் கொண்டு வருவதின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சமுதாயத்திலே அந்த சமுதாயத்தில் புரட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட பெண்மணிகளை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த தீனும் தீனுடைய கல்வியும் தான். அதனால் சமுதாயத்தில் பெண்களுடைய பங்களிப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையினால் தீனுடைய விளக்கம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நேரம் கொடுப்பதற்கு பெண்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய விதத்தில்தான் இது போன்ற கலாசாலைகள் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை போதிக்கின்றது. ஆண்களின் கல்லூரிகள் கலாசாலைகள் எத்தனையோ இருக்கிறது, அதுபோன்று பெண்களினுடைய கல்லூரிகள் கலாசாலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இரண்டின் அமைப்பிலும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்கள் கல்லூரிகளைப் போன்று பெண்களுடைய கல்லூரிகளின் அந்த கலாசாலைகளுடைய அமைப்பு இல்லை. அதில் பலவிதமான கட்டுப்பாடுகள். பெண்கள் கல்லூரிகளை நாம் நிறுவுகிறோம் என்று சொன்னால் அவர்களை பேண வேண்டிய, முறைப்படுத்த வேண்டிய, சரியான மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதனால் அதற்குரிய அந்த ஒழுக்கங்களையும் பேணுதல்களையும் பேணியதோடு அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தை, அந்த போதனைகளை வழங்கப்படுகிறது. வித்தியாசமாக இருந்தாலும் குறிக்கோள் ஒன்றுதான். மார்க்க கல்வியினுடைய குறிக்கோள், தீனை கற்பதினுடைய குறிக்கோள் ஒன்றுதான். என்ன குறிக்கோள்? முழுமையான முறையில் அல்லாஹுவின் திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் திருப்தியை அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமின் லட்சியமும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையின் இலக்கும் இதுதான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை லட்சியமாக கொள்ளப் போகிறோம், எதை இலக்காக கொண்டு வந்திருக்கிறோம், எதை கொண்டு செல்லப் போகிறோம், நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சில வருடங்கள் அல்லாஹ் வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பு அல்லாஹ் வழங்கிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொண்டு நாம் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக, ஒரு நல்ல ஒரு அல்லாஹுவின் திருப்தியை அடைந்தவர்களாக நமது வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இந்த தீனுடைய கலாசாலைகளின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. முதலாவது அல்லாஹுவின் திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த ஐல் தீனுடைய கல்வி அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய கல்வி. இந்த கல்வி எப்படிப்பட்டது? அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய கல்வி. குர்ஆனினுடைய விளக்கத்தை நாம் படிக்கிறோம், ஹதீஸினுடைய விளக்கத்தை நாம் படிக்கிறோம், மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களின் விளக்கத்தை படிக்கிறோம். இது எதற்காக? வெறும் பட்டத்திற்காக வேண்டியோ அல்லது படித்தோம் என்ற பெயரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. இந்த ஐல்ம் இருக்கிறதே, மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறதே, இந்த கல்வியை கற்பதின் மூலமாக வாழ்க்கையில் தக்குவா வர வேண்டும், பயபக்தி வர வேண்டும். தக்குவா இல்லாததினால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததினால்தான் உலகத்தில் மாற்றமான, அல்லாஹுக்கு மாற்றமான, தீனுக்கு மாற்றமான எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், அந்த உணர்வு நம்மிடத்தில் வரும் பொழுது அவன்தான் ஒரு தலை சிறந்த அறிஞனாக மாறுகிறான். ஏனென்றால் இந்த இல்மையும் தக்குவாவையும் பிரித்து பார்க்க இயலாது. இந்த இல்மையும் தீனுடைய இல்மையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் பிரித்து பார்க்க இயலாது. யாருக்கு அல்லாஹ் இந்த இல்மை கொடுக்கிறானோ கட்டாயம் அவருக்கு தக்குவா இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹுவை அஞ்சுவதெல்லாம் தன் அடியார்களில், அவனுடைய அடியார்களில் அல்லாஹுவை உண்மையான முறையில் அஞ்சக்கூடியவர்கள், மார்க்கத்தினுடைய இந்த கல்வியை, இந்த அறிவை வழங்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு தன்மையும் சேர்த்தே சொன்னார்கள், இன்ன அஅலமக்கும் வஅத்தகாக்கும் பில்லாஹி அன. உங்கள் அத்துணை பேரை விட அல்லாஹுவை நல்ல முறையில் அறிந்து வைத்திருப்பவன், உங்கள் எல்லாரை விட அல்லாஹுவை நல்ல முறையில் அஞ்சக்கூடியவன் நானாக இருக்கிறேன். இரண்டையும் சேர்த்து சொன்னான். உங்கள் எல்லாரை விடவும் அல்லாஹுவை அறிந்தவனும், உங்கள் எல்லோரை விட அல்லாஹுவை பயப்படக்கூடியவனும் நானாக இருக்கிறேன். இந்த கல்வியின் விளைவு அதுதான். தக்குவா நம்மிடத்தில் வர வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும். சமுதாயத்தில் அல்லாஹுடைய இந்த கல்வி மிகப்பெரிய ஒரு தூண்டுகோளாக, மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. அல்லாஹுவினுடைய அச்சம் வரும் பொழுது இந்த கல்வியும் மேலும் மேலும் அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவை பயந்து நடங்கள், அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுக்கு கல்வியை ஊட்டிக் கொண்டிருப்பான். அதனால் இந்த கலாசாலைகளுடைய குறிக்கோள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அழகான முறையிலே, இந்த ஏற்பாட்டோடு பாதுகாப்பான முறையிலே பெண்களுக்குரிய இந்த கலாசாலையின் கட்டிடம் நிறுவப்பட்டிருக்கிறது. இதே இந்த கல்வியின் ஆர்வத்திலே தீனின் மீது கொண்ட பற்றுதலிலே ஆண்களும் பெண்களுமாக திரளாக வந்திருக்கிறீர்கள். உண்மையில் இந்த கலாசாலையை நிறுவியவர்கள், இதற்காக அடித்தளமிட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்துல்லா ஹசரத் அவர்கள் சுகவீனமிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வழங்க வேண்டும். அதற்காக குறிப்பாக இந்த கலாசாலையில் பயிலக்கூடிய மாணவிகளும் இதற்கு சம்பந்தப்பட்டவர்களும் அதிகம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் யாரெல்லாம் இதற்காக உழைப்பு செய்கிறார்களோ, இதை உருவாக்கியவர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள், பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது அவர்களுக்கு, பல அலுவல்களுக்கு மத்தியில், பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த தீனுடைய வேலையையும் தன்னுடைய வேலையாக நினைத்து இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். அவர்களுடைய பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் அருளும் அது சரியான முறையில் மறுமையிலே தெரியும். ஏனென்றால் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மரணித்ததற்கு பிறகு எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அன்ஹு அமலு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அவனுக்கு எதுவுமே வந்து போய் சேரப்போறதில்லை. நன்மையும் எழுதப்படாது, தீமையும் எழுதப்படாது. ஆனால் மூன்று செயல்கள் காலங்காலமாக அதன் பிரயோசனம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அதனுடைய நன்மைகளும் அவனுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அமல்களை செய்துவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், நான் வாழ்ந்த வாழ்க்கை என் உயிர் முடிந்ததோடு முடிந்துவிடக்கூடாது, என்னுடைய கியாமத்தினால் வரைக்கும் என் பட்டோலைகளுக்கு அமல்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழியை காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏன், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை, அங்கே அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை நீண்ட நெடிய முடிவில்லாத அழிவில்லாத வாழ்க்கை. அந்த அழிவில்லாத வாழ்க்கையை அடைவதற்கு இந்த குறுகிய வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த குறுகிய வாழ்க்கைக்கு பிறகும் அந்த நன்மைகள் வந்து சேரக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று விடயங்கள் மட்டும் மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுல சொன்னாங்க, ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். இன்றைக்கு உலகத்தில் நமது முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய நிரந்தர தர்மத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். நாம் பார்க்கிறோம் நம்முடைய பகுதிகளிலே இத்தனை வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி என்கிறோம், அல்லது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, சமுதாயத்திற்கு அறிவு பசியை தீர்ப்பதற்காக வேண்டி பள்ளிக்கூடம் கட்டிவிட்டு செல்கிறார்கள், கட்டளை கட்டிவிட்டு செல்கிறார்கள், மார்க்க கல்வி நிலையங்களை நிறுவிவிட்டு செல்கிறார்கள், நல்ல பொது ஸ்தாபனங்களை நிறுவிவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்களுடைய உடல் மண்ணிலே புதைக்கப்பட்டு விட்டது, ஆனால் அவர்களுடைய அந்த சேவைகள் நிலைத்திருக்கிறது. சதகத்துன் ஜாரியா, எத்தனை பேர் அந்த பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறார்களோ, அதுல நன்மைகளை செய்கிறார்களோ, அவர்கள் தொழுத நல்ல நல்ல நன்மைகள் காரியங்கள் அனைத்தினுடைய நன்மையும் அவரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் எந்த வேலையும் செய்யல, அவர் நிம்மதியா இருக்கிறார், ஆனால் நன்மையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று எத்தனை பேர் படிக்கிறார்களோ, அதை கொண்டு தன்னுடைய உலக காரியங்களை ஏற்படுத்துகிறார்களோ, உலகத்தை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ, அதன் மூலமாக எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஏற்பாடு செய்தவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தினுடைய கல்விக்காக வேண்டி செலவழித்தவர்கள், அதற்காக கட்டடங்களை கொடுத்தவர்கள், இடங்களை கொடுத்தவர்கள், அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. சதகத்துன் ஜாரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதகத்துன் ஜாரியா நிரந்தர தர்மம் இருக்கிறதே, நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் உங்களுடைய மன்னரைக்கு வரக்கூடிய நன்மைகளாக இருக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தந்திருக்கிறானா, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு கல்வியை தந்திருக்கிறானா, அதை கொண்டு நீங்கள் அந்த கல்வியை கொண்டு உருவாக்குங்கள் சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குங்கள். நாம் இந்த உலகத்திலே சம்பாதிப்பது வெறும் சாப்பிடுவதற்காக அல்ல, மாறாக சாதிப்பதற்காக. உலகத்தில் மனிதன் சம்பாதிப்பது வெறும் சாப்பிடுவதற்கல்ல, உலகத்தில் சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறான். மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இதுதான். நாம் இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சாதனை செய்தவர்களாக செல்ல வேண்டும், குறைந்தபட்சம் சாதனையாளர்களை உருவாக்கி செல்ல வேண்டும். நம்மால் சாதிக்க முடியாவிட்டாலும் சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் சாதனையாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலையாவது செய்ய வேண்டும். உலகத்திலே நன்மை செய்ய பிறந்தவர்கள் நாம், நல்லதை செய்ய பிறந்தவர்கள் நாம். அல்லாஹ் நமக்கு ஆற்றலை தந்திருக்கிறான், கல்வியை தந்திருக்கிறான். கல்வியாளர்களை உருவாக்குங்கள். அதிலும் குறிப்பாக உயரிய கல்வியாகிய இந்த தீனுடைய கல்வி இருக்கிறது, அந்த கல்வி கிடைத்தால் அவர்களை உருவாக்குங்கள். எந்த ஒரு ஆற்றலும் சிந்தனையும் திறமையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானோ அது நம்முடைய உடலோடு மண்ணில் புதைந்து போகக்கூடாது. நம்முடைய அந்த நாம் நமது ஆற்றலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஞானமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய வேண்டும். நீங்கள் ஒருத்தரை உருவாக்குவீர்கள், அவர் மூலமாக எத்தனை ஆயிரம் பேர் உருவாவார்கள் என்று நமக்கு தெரியாது. அந்த கல்வி காலம் காலமாக போதிக்கப்படும் பொழுதெல்லாம் அதன் நன்மை உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது சொன்னாங்க, இந்த மனிதனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான நல்ல குழந்தைகள். ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்கணும், நாம் எப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு செல்கிறோம், நாம் குழந்தைகளை எப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான், ஒரு நபிக்கு இருந்த கவலையை சொல்லி காட்டுகிறான். ஒரு நபிக்கு, அல்லாஹ்வுடைய உயர்ந்த நபி அவர்களுக்கு சக்ராத்துடைய நேரத்தில் ஏற்பட்ட அந்த உணர்வை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யார் அது? ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? அவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த நபி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தலைமுறை என்று அவர்களை சொல்லி காட்டினார்கள். ஒரு இடத்துல சொன்னாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னில் கரீம் இப்னில் கரீம். நான்கு தலைமுறைகள் கண்ணியமான தலைமுறை, நான்கு தலைமுறை நபிமார்களின் தலைமுறை. அது யார் என்று சொன்னால், யூசுப் இப்னு யாகூப் அபனி இஸ்ஹாக் அபனி இப்ராஹிம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் நபி, அவர்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி. மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள், நபித்துவ பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள். இன்னும் சொல்ல போனால் இதே யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறுபெயர் தான் இஸ்ராயில் என்ற பெயரும். நாம் குர்ஆன்ல அடிக்கடி பனி இஸ்ராயிலை பற்றி கேள்விப்படுகிறோம். இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில் என்ற அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்ட குடும்பம், பல வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பம். அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த கவலையை தன் மக்களிடத்தில் வெளிப்படுத்துவதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அம் குந்தும் சுஹதா இத் ஹவர யாகூப் அல் மௌத். உங்களுக்கு தெரியுமா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்திலே என்ன சொன்னாங்க தெரியுமா? இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. தன் பிள்ளைகளை வச்சு சுத்தி வச்சு அவங்க கேட்டாங்க, என் அருமை மக்களே, நான் உங்களை பிரிய போகிறேன், என்னுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், உங்களுடைய தீன் எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கவலை பாருங்கள். யார் ஒரு நபி கவலைப்படுகிறார்கள், என் மக்கள் வழிகட்டு போய்விடுவார்களோ, என்னுடைய பிள்ளை மார்க்கத்துக்கு முரணாக போய்விடுமோ. அந்த நபி கவலைப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக் இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். தந்தையே நீங்க கவலைப்பட வேண்டாம், நமது முன்னோர்களின் இறைவன் நமது இறைவன், அந்த ஒரே இறைவன் அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் என்ற வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு நிம்மதியாக இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த கவலை இருக்கிறது? இப்படி பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் கவலைப்படுகிறோமா? ஒரு நபிக்கு இருந்த கவலை, மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டிருந்த அந்த நபிக்கு இருந்த கவலை. ஆனால் நாம் இந்த அளவுக்கு இதை பற்றி யோசிக்கிறோம், நான் மரணித்ததற்கு பிறகு என் பிள்ளையின் நிலை என்னாகும்? எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது, என் பிள்ளையினுடைய உலகாதாய உலக ரீதியிலான நிலை என்னாகும் என்பதை கவலைப்படுகிறோம். இது இயற்கையானது. என் பிள்ளைக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, அவங்களை யார் கவனிப்பா, அவர்களை யார் பராமரிப்பா? இந்த கவலை இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இது இயல்பானது. ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு தீன் எப்படி இருக்கும்? நான் மரணித்து சென்று விட்டால் என்றால் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும்? தீனுடைய அடிப்படையில் இந்த கவலை உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக, ஒரு நபியின் சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அவ் வலதும் சாலிஹும் யதுஹூலஹு, நீங்க மரணித்து சென்றதற்கு பிறகு வெறும் உங்களின் சொத்துக்களை பற்றி பேசிவிட்டு உங்களை மறந்துவிடக்கூடிய பிள்ளைகள் அல்ல, உங்களை நினைத்து துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள், இவர்களுடைய நன்மையும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மதரசாக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய கலாசாலைகள் தான். நீங்கள் இங்கே பிள்ளைகளை கொண்டு ஓத வைக்கிறீங்க, இந்த ஹதீஸை விளங்குறாங்க, மார்க்கத்தினுடைய ஞானத்தை விளங்குகிறார்கள், பிரயோஜனமான கல்வியை சுமக்கிறார்கள். இவர்களை கொண்டு யாரெல்லாம் பிரயோஜனம் பெறுவார்களோ அதன் நன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற மதரசாவிற்காக நீங்கள் உறுதுணையாக நிற்கிறீர்கள், அதனுடைய கட்டடத்திற்கோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதார செலவிற்கோ நீங்கள் உறுதுணையாக உங்களுடைய பங்களிப்பை வழங்குகிறீர்கள். உங்களுடைய ஆற்றலை, சிந்தனையை, ஆலோசனைகளை இதன் வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதன் விளைவாக என்ன நன்மைகள் ஏற்படுகிறதோ அந்த நன்மையை உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நீங்கள் கண்டுகொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் இது போன்ற இடங்களிலே ஓதும் பொழுது, மார்க்கத்தினுடைய கல்வியை படிக்கும் பொழுது உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, உங்களை மறக்காத பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை உருவாக்கி தருவான். அப்படிப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய, நிரந்தரமான நன்மையை அள்ளித்தரக்கூடிய இடங்கள் தான் இந்த கலாசாலைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு கயாம் போவான், போய் பார்ப்பான், நிறைய நன்மைகள் மலை போல குவிர்ந்து குவிந்திருக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்பான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், அன்னாலி ஹாதிஹி, இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே, இந்த நன்மை எனக்கு எங்கிருந்து வந்தது, யார் தந்தது எனக்கு, நான் இந்த நன்மைகளை செய்யலையே. அல்லாஹ் சொல்லுவான், பி இஸ்திக்ஃபாரி லக வலதிக லக, உன்னுடைய புல்லை நீ மௌத்தானதுக்கு பிறகு உனக்காக அது இஸ்திக்ஃபார் செய்தது, அதனுடைய நன்மைகள் தான் இவைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கிட்டு போகணும். அந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த கல்வி நிலையங்கள் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் மிக அளவிட முடியாதது, மதிப்பிட முடியாத நியமத்துகள். அந்த நியமத்துகளை சரியான முறையில், சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இன்றைக்கு சமுதாய நிலைகளை பார்க்கிறோம், சமுதாயத்தினுடைய நிலைமையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காலம் செல்ல செல்ல நமது மக்களின் நிலை தீனை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவின் அச்சத்தை இந்த உள்ளத்திலே பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த இல்மினுடைய அவசியம், இதை உணரப்பட வேண்டும். அதனால் ஒரு ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையங்கள் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் இது இந்த ஊருக்கே மிகப்பெரிய பெருமை, இந்த ஊரில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இதை கருதப்பட வேண்டும். இந்த தீன் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த தீனுடைய கல்விதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நாளைக்கு இங்கிருந்து வெளியாகி செல்லக்கூடிய பிள்ளைகள் குர்ஆனை படி ஒழுக்கத்தை படித்துவிட்டு செல்கிறார்கள், மார்க்கத்தை விளங்கிவிட்டு செல்கிறார்கள். இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே தன் தாய்மார்களுக்கு உபதேசிக்கிறார்கள், தாய்மார்களை சீர்திருத்துகிறார்கள், தனக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளை சீர்திருத்துகிறார்கள். நல்ல சந்ததிகள் உருவாகுவதற்கு இவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள். ஒரு வீடு தீனுடைய அடிப்படையில், மார்க்க கல்வியினுடைய அடிப்படையில் செழிப்படைவதற்கு பெண்களினுடைய இந்த பக்குவமும் பெண்களுடைய முயற்சியும் அது மிக மகத்தான பங்கை தரக்கூடியது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்றால், உலக வாழ்க்கையிலேயே ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை அனுபவித்து நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது ஒரு நல்லொழுக்கமுள்ள, தீனுடைய பற்றுள்ள ஒரு பெண்மணிதான். அந்த பெண்மணிகளை உருவாக்குவது இந்த கலாசாலைகளின் மூலமாக, இவர்களுடைய இந்த கல்வியினால், இவர்களுடைய இந்த இவர்கள் கற்ற இந்த ஞானத்தினால் சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்பதை இன்னும் கொஞ்ச காலத்திலே நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த கல்வியை கற்கக்கூடிய எங்களுக்கு மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவிகளாக இருக்கட்டும், இந்த கல்விக்காக முன்னெடுத்து செல்லக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒன்று தேவை. இதனுடைய குறிக்கோள் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவின் திருப்தியை அடைவதற்காக வேண்டி நான் இதை படிக்கிறேன், இதற்காக என் நேரத்தை கொடுக்கிறேன் என்ற உணர்வு ஏற்பட்டு விட வேண்டும். இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற மன தூய்மையான முறையிலே நாம் செய்யும் பொழுது வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், பெயர் புகழ் நோக்கமாக இல்லாமல், அல்லாஹ் நோக்கமாக கொண்டு, அவன் திருப்தியை நோக்கமாக கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதன் பாரிய விளைவுகளை, மிகப்பெரிய சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய தாக்கங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் அதை காண்போம், வாழும் பொழுதும் அதை காண்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சமுதாயத்தில் பெரும்பெரும் ஞானிகளும் மேதைகளும் ஆண்களில் வந்ததை போன்று பெண்களிலும் வந்திருக்கிறார்கள். சஹாபி பெண்மணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சஹாபி பெண்மணிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எத்தனை விதமான நல்ல விடயங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர்களுடைய பெயரில்தான் இந்த அரபு கல்லூரியும், அவர்களுடைய பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர்களுடைய பெயரை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பரிசுத்தமான பெண்மணியை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். அவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவர்களை திருப்தி கொள்வானாக என்று மனமாற நெஞ்சார வாழ்த்தி நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஏன்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான மகள் ஃபாத்திமத்து பவாத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஒரு சதை துண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்ற அந்த பெண்மணி உலக வாழ்க்கையை எப்படி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே எல்லா விஷயத்திலும் தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய நடை உடை பாவனை, நடக்கும் விதமும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருக்கும். அவர்கள் எழுந்து நின்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றாவே நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தக்வாவில் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். குடும்ப வாழ்க்கையை எப்படி அவர்கள் அழகான முறையில் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். இந்த பக்குவமும் இந்த ஆற்றலும் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து இந்த தீனுடைய கல்வியை கற்ற அதனுடைய பலன்தான் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. எனவே இந்த கலாசாலைகள், இது போன்ற அரபு கலாசாலைகள் இன்றைக்கு இந்த அடிப்படையில் தீனுடைய ஒரு உணர்வோட, ஒரு சிந்தனையோட நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், இங்கே அமர்ந்திருக்கிறோம். உண்மையில் இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய காரியம். இந்த நேரத்திலே நாம் சில விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது சமுதாய சீர்திருத்தம். சமூக சீர்கேடுகள் களையப்பட வேண்டும். சமூக சீர்கேடுகள் களையப்பட்டு சமுதாய சீர்திருத்தங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், சமுதாயத்திலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒழுக்கம் நிறைந்திருக்க வேண்டும். ஒழுக்கமில்லாத ஒரு உலகம் இன்றைக்கு நம் கண்முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய, வெட்கமே வெட்கப்படக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மோசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம், அதனுடைய அடிப்படையான தூண்கள் மூன்று விஷயத்தின் மீது அமைந்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கலாச்சார தூண்கள் மூன்று விஷயத்தில் அமைந்திருக்கிறது. அந்த மூன்றும் பேணப்பட வேண்டும். முதலாவது எளிமை, ஆடம்பரம் இல்லாமை. எதை எடுத்தாலும் எளிமையான முறையிலே சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சாதித்தார்கள். அவர்களிடத்தில் எளிமை இருந்தது, அவர்களிடத்தில் சாதாரண தன்மை இருந்தது, ஆனால் சாதனை, மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டினார்கள். அவர்களிடத்தில் ஆடம்பரமோ படோடாபமோ இல்லை, ஆனால் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறி காட்டினார்கள். ஒன்று. இரண்டாவது அர்ப்பணிப்புத்தன்மை. அர்ப்பணிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எதை செய்தாலும் தியாக உணர்வோடு, அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையோடு, சுயநலம் இல்லாமல், நான் என் சமுதாயத்திற்காக வாழ்கிறேன், என் சகோதரர்களுக்காக வாழ்கிறேன், இந்த உலகத்திற்காக வாழ்கிறேன், எனக்காக என் குடும்பத்திற்காக என்று மட்டிட்டுக் கொள்ளாமல், என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன நடக்க வேண்டும், இந்த தீனுக்கு என்ன நடக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு என்ன நடக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இது அர்ப்பணிப்பு தன்மை. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று எளிமை இருக்கும், இன்னொன்று அர்ப்பணிப்பு தன்மை இருக்கும், மூன்றாவது ஒழுக்கம் வெட்கம் இருக்கும். இந்த மூன்றும் நம்முடைய அடிப்படையான விடயங்கள். ஆனால் இந்த மூன்றும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்திலிருந்து விடைபெற்று செல்வதை பார்க்கிறோம். ஆடம்பரம் ஏற்பட்டு விடுகிறது, இதோ அறியாமலும் ஆடம்பரம் வந்து விடுகிறது. அதே போன்று சுயநலம் நம்மை அறியாமல் உள்ளே நுழைந்து விடுகிறது. அதே போன்று ஒழுக்கமின்மை பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இந்த மூன்றும் களையப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னல் ஹயா வல் ஈமான குரனாஹு மஅன். ஹயாவும் ஈமானும் இருக்கிறதே, விசுவாசமும் வெட்கமும் இருக்கிறதே, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை போன்று. ஃபஇதா ரூஃபியா அஹதுஹுமா ரூஃபியல் ஆகர், ஒன்று போய்விட்டால் மற்றதும் போய்விடும். வெட்கம் இல்லாமல் போய்விட்டால் ஈமான் போய்விடும் என்று சொன்னார்கள். அதனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஒழுக்கமிக்கவர்களாக, அர்ப்பணிப்பு குணம் நிறைந்தவர்களாக இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இதுபோன்ற கலாசாலைகள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், மனிதர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய திறமைகளை வைத்திருக்கிறான். அந்த திறமைகள் வெளிக்குணரும் பொழுதுதான் அந்த திறமைகளை உலகம் உணர்ந்து கொள்கிறது, அறிய முடிகிறது. அந்த திறமைகள் தீனுக்காக, நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, நல்ல ஒரு வீரியமிக்க நல்ல ஒரு சமூகத்திற்கு அடித்தளம் போடக்கூடியதாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காக உருவாக்கக்கூடிய அந்த 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 நிலையங்கள் தான் இது போன்ற கலாசாலைகள். இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் உள்ளத்திலே உறுதி வைக்க வேண்டும், நான் இந்த தீனுடைய கல்விக்காக வேண்டி, இந்த தீனுடைய பணிக்காக வேண்டி என்னால் எதை செய்ய முடியும். இது போன்ற மதரசாக்கள் நடக்கிறது. இன்றைக்கு நாம் அதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். இது யாரோ ஒரு சிலர் நடத்துகிறார்கள், எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்ற எண்ணம் ஏற்படக்கூடாது. ஊரிலே நடக்கக்கூடிய எமக்கு பாக்கியமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையம் இது. இதைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டின் சூழ்நிலைகளை பற்றி கவலைப்பட வேண்டும். என் பிள்ளைகளை நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன், எப்படிப்பட்ட அவர்களுக்கு போதனைகளை நான் சொல்லி இருக்கிறேன், நான் மரணித்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அவர்களை நான் ஆக்கியிருக்கிறேன் என்ற கவலை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். அதுபோன்று ஏற்படக்கூடிய நேரத்திலே இதுபோன்ற மதரசாக்களின் மீது ஆர்வமும் அன்பும் ஒரு பிணைப்பும் ஒரு நல்ல ஒரு எண்ணமும் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது இதற்காக நம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளையும் உறுதுணைகளையும் வழங்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த இடத்திலே நான் குறிப்பாக சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் இந்த மதரசாக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, இதற்கு இன்றைக்கு ஒரு அழகான கட்டிடம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு முன்னால் ஒரு வாடகை கட்டிடத்தில் பாடங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லா அழகிய முறையிலே பெண்கள் தனியாக உட்கார்ந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுகாதாரமாக இருந்து இந்த தீனை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள். தன்னுடைய அறிவாலும் சிந்தனையாலும் ஆற்றலாலும் பொருளாதாரத்தாலும் நேரங்களை வழங்கியும் இதை உருவாக்கியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அவர்கள் அத்துணை பேரையும் பொருந்தி கொள்வானாக. இந்த 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 சேவைக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் பாக்கியசாலிகள். இதை பாக்கியமாக உணர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதன் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும். நிச்சயமாக இதில் வரக்கூடிய இந்த மான எப்படிப்பட்ட மாணிக்கங்கள் இருப்பார்கள் என்று உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. அவர்களை கொண்டு உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் பொழுது அந்த நன்மைகளின் பின்னணியாக இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அதன் ஒரு பங்களிப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். உண்மையிலே பாக்கியசாலிகள் தான். அதே போன்று இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள், இந்த ஊர் வாசிகள் பாக்கியசாலிகள், இது போன்ற மதரசாக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை உடையவர்கள் பாக்கியசாலிகள். இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு தடம் பதித்த வாழ்க்கையாக, நாம் உலகிலே வாழ்வோம் என்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் நம் குழந்தை செல்வங்களும் நாம் செய்த சேவைகளும் தான். அப்படிப்பட்ட சேவைகளை செய்தவர்களாக உலகை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் போனதினால்தான் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியின் பிரதான நோக்கமே அல்லாஹ்வுடைய தக்குவாவை தரக்கூடியதுதான். அதனால் நமது வாழ்க்கையிலும் தக்குவாவுடைய வாழ்க்கை வர வேண்டும். நம்மை சுற்றிலும் அல்லாஹ்வுடைய அச்சமுடைய வாழ்க்கை வருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். சமுதாய அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்டவர்களாக, இஹ்லாஸான முறையிலே தீனுக்காக பாடுபடக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் ஒரு முன்மாதிரியாக இந்த கலாசாலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் எல்லாம் மனமான துவா செய்வோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை தருவானாக. இந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குவானாக, கபூல் செய்வானாக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் ஒரு முன்மாதிரி ஊராக அல்லாஹ் இதை ஆக்கியருள்வானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய தேவைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன்.